وجاء السحرة فرعون قالوا إن لنا لأجرا إن كنا نحن الغالبين قال نعم وإنكم لمن المقربين قالوا يا موسى إما أن تلقي وإما أن نكون نحن الملقين قال ألقوا فلما ألقوا سحروا أعين الناس واسترهبوهم وجاءوا بسحر عظيم
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يهده الله فلا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قنيت الكري الله من ديار الله تعالى எனக்கும் உங்களுக்கும் நல்ல இல்மையும் தக்வாவையும் தடுமாறாத ஈமானையும் நல்ல முடிவையும் தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். சொல்களில், செயல்களில், சிந்தனைகளில் வழியேடுகளோ குழப்பங்களோ கலந்து விடுவதிலிருந்து அல்லாஹு தஆலா இறுதி மூச்சு வரை நம்மை பாதுகாப்பானாக. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களோடு சேர்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முன்பு இது போன்று ஒரு அமர்வு நாம் அமர்ந்திருக்கிறோம். சூனியம் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் பார்வையிலே, குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் சூனியத்தை பற்றி இன்று அதனுடைய இரண்டாவது அமர்வு நாம் இப்போது இருக்கின்ற அமர்வு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சிலர் ஏதோ புதிதாக இவர்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அனுப்பியிருப்பதை போன்று ஒட்டுமொத்த இறையச்சத்திற்கும் இறை நம்பிக்கைக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இவர்கள்தான் குத்தகைதாரர்களைப் போன்று குர்ஆன் ஹதீஸை பாதுகாப்பதற்கு இவர்களுக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது, இவர்கள்தான் முழு திறமை உடையவர்களைப் போன்று. இதற்கு முன்னால் வந்த எந்த ஒரு அறிஞரும் சரியாக ஆய்வு செய்யவில்லை, சிந்திக்கவில்லை என்பதை போன்று ஒரு பெரிய மாயையை தங்களை பின்பற்றுபவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி, பாமர மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி, இஸ்லாமிலே அறியப்பட்ட பல அடிப்படை உண்மைகளை மறுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த தொடரில் ஒன்றுதான் சூனியம் என்ற ஒரு விஷயத்தை இவர்கள் மறுப்பது. சூனியம் என்ற விஷயத்தை இவர்கள் மறுப்பது. சூனியத்தை மறுப்பதால் இவர்களுக்கு என்ன லாபம், அது இரண்டாவது ஒரு விஷயம். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இப்ப இந்த சூனியத்தை மறுக்கும் போது கவனமா கேளுங்க. போன அமர்வுல வந்த மக்கள்ல சில பேர் இங்க வந்திருக்கலாம், சில பேர் வராம இருக்கலாம். இங்க இப்ப புதுசா வந்தவங்களுக்கும் புரியும்படி நான் பேசணும், அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சூனியத்தை பற்றி இவர்கள் பேசும்போது குறிப்பாக சஹீஹுல் புகாரியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹீஹுல் புகாரியிலேயே. அப்ப சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டுவிட்டால் அதற்கு பிறகு நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு என்னென்ன கிதாபுகளில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று. ஏனென்றால் வானத்திற்கு கீழ் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு சஹீஹுல் புகாரியை தவிர ஒரு சிறந்த சஹீஹான ஹதீஸ் நூல் இல்லை என்பதில் அறிஞர்களுக்கு இடையில் இரண்டாவது ஒரு கருத்து இல்லை. அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் ஒட்டுமொத்த உம்மத் அதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிட்டது. ஏற்றுக்கொண்டதை போன்று கிடையாது. இப்படி இமாம் புகாரி ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று முடிவு செய்து விட்டால் அதை எல்லா அறிஞர்களும், உம்மத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டதை போன்றுதான் என்றல்ல, ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி அந்த போன்றுங்கிற எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிருக்கும். இமாம் புகாரி ஒன்றை சஹீஹ் என்று சொல்லிவிட்டால் உம்மத்தினுடைய அறிஞர்கள் எல்லாம் அதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். முடிச்சு. அதற்கு பிறகுதான் அதற்கு இமாம் புகாரி வைத்த பெயரை உலமாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்துக் கொண்டார்கள். அப்ப அதனால சஹீஹுல் புகாரியை நாங்கள் மறுபரிசீலனை செய்யப் போகிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சு அவங்களுக்கு சஹீஹுல் புகாரியில் அவங்களுடைய வார்த்தைகள் இன்ஷாலா சொல்றோம் உங்களுக்கு. அப்ப சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகளின் மீதும் ஆட்சேபனை செய்யப்படலாம். அதுவும் எப்படி, அதாவது குறைஞ்சி 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 இறங்கி 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 வந்து அறிவிப்பாளர்கள்ல ஒரு சில அறிவிப்பாளர்கள்ல இமாம் புகாரி அந்த அறிவிப்பாளரை அதாவது சிறந்த அறிவிப்பாளர் என்று சொல்கிறார். ஆனால் அந்த அறிவிப்பாளரின் மீது ஒரு ஆட்சேபனை இருக்கிறது என்ற அளவுக்கு ஹதீஸ்களையின் அடிப்படையில் ஒரு வார்த்தையை சொன்னா சரின்னு அதை நம்ம ஒரு நெகோசியேஷனுக்கு பேச்சுவார்த்தைக்கு நம்ம எடுத்துக்கலாம் பேசலான்னு வச்சுக்கோங்க. இவர்கள் அதற்கு மேலும் இப்படி எத்தனையோ படி மேலே போய் என்ன சொல்கிறார்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி பொய். இப்படி புகாரியிலே ஏறக்குறைய 6-7 இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி என்ன செய்தியாம், பொய், இட்டு கட்டப்பட்ட செய்தி என்று சொன்னால் இன்னும் யாரோ யகூதி இதை இட்டு கட்டியிருக்கலாம், உள்ளார் நுழைத்திருக்கலாம் என்று சொன்னால் இவர்கள் மார்க்கத்தின் மூல ஆதாரங்களின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. உம்மத்துடைய மூத்த அறிஞர்களின் மீது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த என்ன ஒரு மதிப்பு என்பதை உம்மத்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சரியான நேரம் இது. புரியுதுங்களா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது ஒருவன் ஆட்சேபனை செய்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? உமருல் ஃபாரூக்கின் மீது ஒருவன் ஆட்சேபனை செய்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அதற்கு பிறகு தாபிஈன்களில், அதற்கு பிறகு தபீஈ தாபிஈன்களில். இப்படித்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியிலே, ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியிலே விலா முனாசிஈன், மறுப்பவர் இல்லாமல், அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். இமாம் புகாரியினுடைய புனைப்பெயர் என்ன? புனைப்பெயர் என்ன? அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். ஹதீஸில் முஃமின்களுக்கு இவர்கள் அமீர் என்று சொல்லப்பட்ட ஒரு நபருடைய சஹீஹ் என்று உம்மத்துடைய உலமாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நூலில் பொய்யான செய்தி வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பொய்யான செய்தி தெரிந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எதை மறுக்கிறார்கள், என்ன போக்கை இவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். சரியா? இப்ப இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இவர்களுடைய மற்ற உள்வாதங்களுக்கு முன் செல்வதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற செய்தியை அறிவிக்கக்கூடிய ராவி அறிவிப்பாளர் யார் என்றால், யாரை இந்த உம்மத்துடைய ஃபகீஹ், மார்க்க தீட்சண்யமான ஞானம் உள்ள பெண்மணி என்று நபித்தோழர்கள் அங்கீகரித்தார்களோ, நபியிடமிருந்து மதீனாவின் 10 ஆண்டுகளிலே நேரடியாக இல்மை கற்று, குர்ஆனை கற்று, ஹதீஸை கற்று, தனக்கு சந்தேகம் ஏற்படும் இடங்களிலெல்லாம் நேரடியாகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கேள்வி கேட்டு மார்க்கத்தை புரிந்து கொண்டவர்தான் நமது தாயாகிய நபியின் மனைவியாகிய அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. சரியா? இவர்கள் குர்ஆனை மரணம் செய்தவர்கள், குர்ஆனை நன்கு தீட்சண்யமாக தெளிவாக புரிந்து அறிந்து விளங்கி மனப்பாடம் செய்தவர்கள். ஆகவேதான் சில நேரங்களில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை கூறினால், அந்த ஹதீஸை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்து, அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, நீங்கள் சொல்வதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்ற அளவிற்கு அறிவு ஞானம் உள்ளவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா யாரிடத்தில் மறுமையில் விசாரிக்கப்படுமோ, யாரிடத்தில் மறுமையில் விசாரிக்கப்படுமோ அவன் அழிந்து விட்டான், தப்பிக்கவே முடியாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, சூரா இதஸ்ஸமா உன்ஷக்கத் என்ற அந்த சூராவிலே, وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. யாருக்கு வலதுகரத்தில் அவனுடைய செயல்களின் பதிவேடு கொடுக்கப்படுமோ அவர் இலகுவாக லேசாக விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? விசாரிக்கப்பட்டாலே அழிந்து விடுவான் என்று சொல்கிறீர்களே. புரியுதுங்களா? எந்த அளவிற்கு தீட்சண்யமாக நபியினுடைய கூற்றை கேட்ட மாத்திரத்தில் அதை குர்ஆனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, அப்படி என்றால் நீங்கள் சொல்வதற்கு என்ன விளக்கம், அல்லாஹ் சொல்வதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார்கள். புரிந்ததா புரியவில்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா, அல்லாஹ் சொல்லக்கூடிய விசாரணை இதற்குத்தான் சகோதரர்களே, குர்ஆனை ஹதீஸ் இல்லாமல் புரிய முடியாது. குர்ஆனை ஹதீஸ் இல்லாமல் ஒருவன் புரிய நினைத்தால் வழிகட்டு விடுவான். ஹதீஸை புறக்கணித்து விட்டு குர்ஆனை ஒருவன் பின்பற்ற நினைத்தால் அவன் குர்ஆனை பின்பற்றியவனாக ஆக மாட்டான், மன இச்சையை பின்பற்றியவனாக ஆவான். தனது கற்பனை எண்ணங்களை, தனது அறிவை பின்பற்றியவனாக ஆகுவானே தவிர அல்லாஹுவின் வேதத்தை பின்பற்றியவனாக ஒரு காலம் ஆக மாட்டான். யார் ஹதீஸின் துணையோடு அல்லாஹுவின் வேதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் குர்ஆனை பின்பற்றியவர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா என்பதற்கு என்ன பொருள் என்றால், தாலிகல் ஆருது, விசாரணை என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் என்ன செய்வான்? ஓர் அடியானை தனக்கு முன்னால் அழைத்து கொண்டு வர வைத்து, ஓ அடியானே, நீ அதை செய்தாயே, நீ அதை செய்தாயே, நீ அதை செய்தாயே என்று அவனுக்கு முன்னால் அவன் எடுத்து சொல்லி, பயப்படாதே, நான் அவற்றையெல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், எப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்பதை அல்லாஹ் சொல்லவில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள், விளக்கம் தருகிறார்கள். புரிந்ததா? கவனமா கேட்கிறீங்களா? புரியுதா? எதற்காக வேண்டி இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்பவர்கள் அறிவிப்பாளர்களில் சாதாரணமானவர் அல்ல. சஹாபாக்களில் எந்த ஒரு அறிவிப்பாளரையும் நீங்கள் அப்படி மட்டம் தட்ட முடியாது. அர்ஜஹுன் நாஸி அக்லா, அறிவில் மிக தெளிவான மிக சரியான போக்கூடியவர்கள் சஹாபாக்கள். மொழி அறிவு அவர்கள் பிறரிடத்தில் சென்று படிக்காமலேயே இயல்பாகவே தாயின் மடி வழியாகவே மொழி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு குழப்பம் என்றால் அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்கு அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் இருக்கிறார்கள். வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது, சரியா? இரண்டாவது ஒரு உதாரணத்தை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது தந்தையிடமிருந்து ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரியிலே பதிவான ஹதீஸ். மையத், இறந்து போனவர் அதாபு செய்யப்படுவார், அவருடைய உறவினர்கள் அவருக்காக அழுதால் என்று சொன்னபோது அல்லாஹ் குர்ஆனிலே லா தஸ்ரு வாஸிரது விஸ்ரு உக்ரா, ஒருவருடைய பாவச்சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்று சொல்லி இருக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் எப்படி இப்படி அறிவிக்க முடியும்? அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டுவானாக, அவரின் தந்தைக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக, அவர் ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டார் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா விளக்கம் தருகிறார்கள். ஒரு ஹதீஸை குர்ஆனோடு அது குர்ஆனுக்கு முரண்படுகிறதா இல்லையா என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதிலே நாம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா இல்லையா? இது போன்று இன்னும் பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவு தீட்சண்யத்திற்கு, ஞானத்திற்கு, குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்து ஓதியிருந்தார்கள், படித்திருந்தார்கள், புரிந்து இருந்தார்கள். ஹதீஸை அதோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் சரியாக விளங்கிக் கொண்டிருந்தார்கள், புரியாத விளக்கங்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது என்ன கேள்வி? இப்படி தெளிவான ஞானமுள்ள ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற அந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று புரியாமல் போய்விட்டதா? அல்லாஹு தஆலா நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று சொன்னவர்களை அநியாயக்காரர்கள், வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் என்று இருக்கின்ற என்ற செய்தி அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? அல்லது நபிக்கு சூனியம் செய்யப்படாமலேயே இருக்க நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று இவர்கள் போய் சொன்னார்களா? சொல்லுங்க, கேள்விகள் வருமா வராதா? யார் இந்த ஹதீஸை இட்டுக்கட்டியது? ஹதீஸ் கலையில் ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொன்னால் மன் வதஹு, அதை முதலாவதாக இட்டுக்கட்டியவர் யார் என்பதை நிரூபித்தாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அப்படி நிரூபிக்க முடியவில்லை என்றால் அதில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒரு பொய்யரோ அல்லது பொய்யான செய்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய ஒருவரோ இடம்பெறுவார். அப்படி சஹீஹ் புகாரியிலே பதிவான இந்த ஹதீஸில் பொய்யான செய்திகளை பரப்பக்கூடியவர் யார்? இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரிக்கு இப்ராஹிம் இப்னு மூசா, அவருக்கு ஈசா, அவருக்கு ஹிஷாம், ஹிஷாமுக்கு உர்வத் இப்னு ஸுபைர் தாபிஈ, உர்வாவுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. இவர்கள் யார்? சனதுகளிலேயே மிக உயர்ந்த சனதுடைய அறிவிப்பாளர்கள் இவர்கள். இந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஃபிக்ஹ், சட்ட நுணுக்கங்களில், ஞாபக சக்தியில், ஒழுக்கத்தில், புரிந்து கொள்வதில் எல்லாவற்றிலும் மேல்தரத்தை உடைய அறிவிப்பாளர்கள். இதில் ஒருவர் கூட சந்தேகத்திற்கு இடமானவர் இல்லை. அப்படி இருக்க இந்த செய்தி பொய் என்றால் பொய்யான அறிவிப்பாளர் யார்? எதை வைத்து பொய் என்று சொல்கிறீர்கள்? அறிவுக்கு புரியவில்லை என்பதுதான் ஒரு ஹதீஸை பொய் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்றால் ஏதாவது மிஞ்சுமா எங்கேயாவது? யாருடைய அறிவு? அரண்மனைக்கார தெருவு அறிவு மட்டுமா? ஏன் இன்னொருவன் எனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்ல மாட்டானா? யாருடைய அறிவு, யாருடைய அறிவுக்கு கேரண்டி? அப்ப அறிவு ஒன்றே போதுமானது. ஒருவன் தனது சுய சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு ஹதீஸ் குரானுக்கு முரண்படுகிறதா இல்லையா என்று சிந்திப்பதோ, அல்லது நபித்துவத்தின் தகுதிக்கு இந்த ஹதீஸ் ஒத்து வருகிறதா இல்லையா என்று சிந்திப்பதோ, ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கோ மறுப்பதற்கோ அளவுகோல் என்று சொன்னால் மார்க்கம் என்னவாகும்? இந்த அடிப்படை யாராவது ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுகோலின் அடிப்படையில் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான் சொல்லுங்க. அந்த அளவுகோலின் அடிப்படையில், மனிதர்களின் அறிவின் அளவுகோலின் அடிப்படையில் தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களா? கண்டிப்பாக இல்லை. நபிமார்கள் அனுப்பப்பட்ட செய்திகளை சிந்தித்து பார்ப்பதற்கு அறிவை பயன்படுத்துங்கள். இவர்கள் எதை தடுக்கிறார்களோ அது தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கு அறிவை பயன்படுத்துங்கள். எதற்கு மக்கள் அழைக்கப்பட்டார்கள்? அறிவை பயன்படுத்துவதற்கு. அறிவை பயன்படுத்துங்கள் என்று நபிமார்களின் மூலமாக மக்கள் அழைக்கப்பட்டார்கள். எதற்கு? நாங்கள் சொல்வதை புரிவதற்கு அறிவை பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வை இறைவன் என்று சொல்கிறோமா இல்லையா, அதை புரிந்து கொள்வதற்கு அறிவை பயன்படுத்துங்கள். எங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா, ஏன் பின்பற்ற வேண்டும், அதற்கு என்ன தகுதி எங்களிடத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு அறிவை பயன்படுத்துங்கள். எதற்கு அல்ல, மறுப்பதற்கு அல்ல, நிராகரிப்பதற்கு அல்ல. இந்த அறிவை பயன்படுத்தியவர்களிலே ஃபிரௌன் ரொம்ப டாப்பில் இருக்கிறான். இவங்களுடைய லிஸ்ட்ல வர்றான். இவங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல வர்றாங்க? அந்த ஃபிரௌன், நம்ரூது, அந்த மாதிரி அபூ ஜஹல், அபூ லஹபு, இந்த கூட்டம் இருக்கிறதா இல்லையா? அந்த கூட்டத்தில் வரக்கூடியவர்கள் தான் இந்த அரண்மனைக்கார திருவாசிகள் எல்லாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, அதாவது இடையில ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. இது என்னமோ வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள்ல பேசிட்டு போன தலைப்பு கிடையாது. ரெண்டு நாள் தொடர்ந்து உட்கார்ந்துருந்தோம் இங்கேயே, சாப்பாடு தண்ணி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு. அப்பத்தான் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு போக முடியும். அவங்களுடைய கிளிப்பையும் போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு திரும்ப திரும்ப அதை போட்டு காட்டி அதுக்கு பதில் சொல்லும் பொழுது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். இருந்தாலும் சரி, ஏதோ சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் என்று இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி நம்ம WWE சகோதரர்கள் தெரியும். இந்த ஃபிரௌன் இருக்கிறானே, அவன் அப்படித்தான் அறிவு. என்ன கேட்டா, எப்பா இந்த மூசா எப்படிப்பா நபியானாரு, அவருக்கு பேசவே வராதே, அறிவா இல்லையா? வலாயக்காது யுமீன், அவர் தெளிவா பேச முடியாதே, அவரு அவர் எப்படி நபியானாரு? கேள்வி நம்பர் ஒன், லாஜிக் நம்பர் ஒன். அப்ப லாஜிக் கரெக்ட்னு சொன்னா சொல்லுங்க, ஃபிரௌன் பேசின லாஜிக் கரெக்ட்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அதாவது அக்கீதாவை ரெண்டா பிரிக்கணுமா? அக்கீதாவை ரெண்டா பிரிக்கணுமா? ஒரு அக்கீதா என்னன்னு சொன்னா சொன்னவன ஏத்துக்கணுமா? அக்கீதானாலே சொன்னவன ஏத்துக்கிறதுக்கு பேரு தான் அக்கீதா. ஒரு அக்கீதா சொன்னவன ஏத்துக்கொள்ள வேண்டிய அக்கீதா. இன்னொரு அக்கீதா என்னன்னு சொன்னா டெஸ்ட் பண்ணி ஏத்துக்கணுமா? எப்படி? இன்ஷால்லா அடுத்த சிட்டிங்ல அந்த கிளிப்லாம் உங்களுக்கு கண்டிப்பா போட்டு காட்டிடுவோம். இதே வார்த்தை டெஸ்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அக்கீதா என்று கொண்டிருக்கிறது, நம்பிக்கை என்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஏத்துக்கணும். டெஸ்ட் பண்ண டெஸ்ட்ல தோத்துருச்சுன்னா ஏத்துக்கொள்ளக்கூடாது, மறுத்தணும். அதுக்கு அல்லாவே அல்லாவுடைய ஸ்டைல் இப்படித்தானா? இதே வார்த்தை இப்படி அல்லாவுடைய ஸ்டைல் இப்படித்தான் என்று அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அதையும் சொல்லிடுறேனே. இப்ப சிலைகளை வணங்குறீங்களப்பா, அது உங்களுக்கு ஏதாவது செய்யும்னு சொன்னா அதை கூப்பிட்டு பாருங்களேன், செய்யுதா இல்லையா பாத்தீங்களா? அல்ல டெஸ்ட் பண்ண சொல்றான். எதை டெஸ்ட் பண்ண சொல்றான்? சிலைகள் எதுவும் செய்யுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண சொல்றான் அவன் பாத்தீங்களா? அதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த சூனியங்கிற மேட்டர் இருக்குது, இது டெஸ்ட் பண்ற மேட்டர். அப்ப சூனியம் உண்மையா செஞ்சு காட்டு. அப்ப செஞ்சு காட்டுறேன்னு சொன்னா சூனியம் இல்ல, முடிச்சு. எப்படி நீ செய்ய முடியலன்னு சொன்னா, செஞ்சு காட்டலன்னு சொன்னா அப்படி சூனியம் இல்லை. அப்ப சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஆகிரத் சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்றாங்க. சில விஷயங்களை டெஸ்ட் பண்ணி ஏத்துக்கணும், அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க சொல்றோம். இந்த அவங்க சொல்றாங்க சூனியம், நாங்க டெஸ்ட் பண்ணோம், அதுல வந்து எங்களுக்கு அது வந்து சரின்னு புறப்படல, அதுல யாரு எங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆகல, அதனால மறுத்துட்டோம். இப்ப இது பாவர மக்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆமா கரெக்ட் தானே, டெஸ்ட் பண்ண சொல்றாங்க, யாருமே செய்யல, செஞ்சு படிக்கல, அதனால மறுத்துடலாம். சரி, இப்ப என்ன இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு சிந்தனை இப்ப டெஸ்ட் செய்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இருக்கா இல்லையா? கண்ணுக்கு நேரம் காட்டப்பட்டால் தான் நாங்கள் நம்புவோம் என்பது, இதுதான் காஃபிர்களுடைய கொள்கை. மூசா நபியுடைய கூட்டத்தார்கள் என்ன சொன்னார்கள், என்ன நீங்க போய் அல்லாட்ட பேசுறேன் பேசுறேன்னு சொல்றீங்களோ, அல்லாஹ் உண்மையா இருந்தா அறிவு அல்லாஹ் ஜஹரத்தன், அல்லாஹ் எங்களுக்கு கண் கூட காட்டுங்க. அப்ப மூசா அலை சிலமால காட்ட முடியலப்பா, அல்லாஹ் இல்லைன்னு அர்த்தமா சொல்லுங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அல்லாஹ்வை காட்ட முடியவில்லை, அல்லாஹ் இல்லை என்று அர்த்தமாகிவிட்டதா? இல்லையே. அப்ப இதே போலதான் ஃபிரௌனுடைய கேள்விகள், நபிமார்களை மறுத்தவர்கள், நபிமார்கள் ஏதாவது சொன்னா நீங்க உண்மையாளர்கள் இருந்தால் எங்களை அச்சுறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு வந்து காட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? எங்களை நிரூபிச்சு காட்டுங்க. அப்ப இவர்கள் வைத்திருப்பது ஈமானுடைய அளவுகோல் அல்ல, குஃபருடைய அளவுகோல் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். ஒரு நபி ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அல்லது நபியோடு சம்பந்தப்படுத்தி ஒரு செய்தியை மார்க்கத்தில் சொல்லப்படும் போது அந்த செய்தி எனக்கு கண்முன்னால் நிரூபிக்கப்பட்டால் தான் நான் ஏற்பேன் என்று சொல்வது, இது குஃபருடைய அளவுகோல். இது ஈமானுடைய அளவுகோல் அல்ல. புரிஞ்சா இல்லையா? காஃபிர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றார்கள் என்பதை நம்பவில்லை. அது உண்மை என்றால் எங்களுக்கு பைத்துல் முக்கத்தஸ் உடைய அதை அடையாளம் காட்டுங்கள், இதை அடையாளம் சொல்லுங்கள், இதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள், நபி சென்றார்கள் என்பதை கேள்வி கேட்காமல் ஈமான் கொண்டார்கள். சரி, அவர்கள் கேட்டது போன்று அல்லாஹும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பதிலும் நபி சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரிய சூனியக்காரன் என்று சொல்லிவிட்டு சென்றார். புரியுதா? அப்ப ஈமான் உள்ளவர்கள் நபி சொன்னார்கள் என்று அவர்கள் நேரடியாக கேட்டாலோ அல்லது நபியிடமிருந்து நல்லவர்கள் அறிவித்தாலோ அப்படியே நம்பிக்கை கொள்வர்கள், நம்பிக்கை கொள்வார்கள் ஈமான் உடையவர்கள். அதுதான் ஈமான் போக்கு. காஃபிர்களுடைய போக்கு, நிராகரிப்பாளர்களுடைய போக்கு என்ன? நபியே நேராக சொன்னாலும் முடியுமா என்று கேள்வி கேட்பார்கள், நபி அவர்கள் நிரூபித்தாலும் அதை பொய்ப்பிப்பார்கள். இப்ப நம்ம என்ன சொல்கிறோம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பிறகு அவர்களுடைய ஹதீஸுகளை எல்லாம் மிக தரத்தோடு அறிவிக்கக்கூடிய அவர்களுடைய மாணவர் உர்வா, பிறகு அவருடைய மாணவர் ஹிஷாம், பிறகு அவருடைய மாணவர் ஈசா, பிறகு அவருடைய மாணவர் இப்ராஹிம் இப்னு மூசா, பிறகு இமாம் புகாரி. இமாம் புகாரியை போன்று நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த ஹதீஸை இப்ராஹிமிடமிருந்து கேட்டிருக்கிறார்கள். இப்ராஹிமை போன்று ஈசாவிடமிருந்து இன்னும் பல தாபியீன்கள் கேட்டிருக்கிறார்கள். இப்படி அன்னை ஆயிஷாவிடமிருந்து பிறகு உல்வாவிடமிருந்து பல அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அதுவும் சஹீஹான தரத்தில் உள்ளவர்கள் இந்த ஹதீஸ் எப்படி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்ல முடியும் உங்களால்? அப்ப இவர்கள் ஹதீஸ்களை கண்டிப்பாக வேண்டும் என்று இட்டுக்கட்டினார்கள் என்ற பழி வருமா வராதா? அப்ப எப்ப ஒரு விஷயத்தில் ஒருவர் ஒரு ஹதீஸை தவறாக இட்டுக்கட்டி விட்டாரோ ஹதீஸ்களை சட்டத்தின்படி அவர்களுடைய எந்த ஹதீஸும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் பொய் சொல்றாரு என்று உறுதியாகிவிட்டால் அதுக்கப்புறமா ஹதீஸ்களை அறிஞர்கள் அவருடைய ஹதீஸை தொட்டு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அப்ப இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் யாரை நீங்கள் சொல்லப் போகிறீர்கள்? இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள்? ஈமானுடைய பாடங்கள், இஸ்லாமுடைய பாடங்கள், இன்னும் அத்தனை ஷரியாவுடைய சட்ட திட்டங்களில் இவர்களுடைய ஹதீஸுகள் இடம்பெறாத பாடமே இல்லை. அந்த அளவுக்கு ஹதீஸ் கலையிலே ஈடுபாடு கொண்ட இவர்களுடைய அறிவிப்பிலே யார் இட்டுக்கட்டினார் என்று சொல்லப் போகிறீர்கள்? அப்ப இந்த ஹதீஸ் பொய் என்று இவர்கள் சொல்வது பொய். இந்த ஹதீஸ் பொய், இட்டு கட்டப்பட்டது, நுழைக்கப்பட்டது என்று இவர்கள் சொல்வது என்ன? பொய், முட்டாள்தனமானது, கடைந்தெடுத்த மடத்தனமான ஒன்று. ஒரு ஹதீஸ் கலையினுடைய ஒரு சின்ன அறிவு கூட இருக்கக்கூடிய ஒரு மாணவன் கூட இப்படிப்பட்ட வார்த்தையை பேச மாட்டான். யாருடைய உள்ளத்தில் ஹதீஸுகளை பற்றியோ ஹதீஸ் நூல்களை பற்றியோ கொஞ்சமாவது மரியாதை இருக்கும், ஹதீஸ் அறிவிப்பாளர்களை பற்றி கொஞ்சமாவது ஒரு ஞானம் இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு மாணவன் கூட இப்படி பேச மாட்டான். சரியா? அடுத்து இரண்டாவது விஷயம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேரடியாக பார்த்ததை இங்கே அறிவிப்பு செய்கிறார்கள். நேரடியாக நபியை பார்த்ததை, நபிக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கண்கூடாக பார்த்ததை, அதுவும் சில மாதங்களாக அவர்களோடு வாழ்ந்து, சில மாதங்களாக அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை நீடித்ததை கண்கூடாக பார்த்து அந்த பிரச்சனையை பற்றி நபியும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டதாக, எனக்கு இப்படி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன், துஆ செய்தேன், துஆ செய்தேன், அல்லாஹ் எனக்கு அதற்குண்டான தீர்வை கொடுத்து விட்டான் என்ற அளவிற்கு இந்த ஹதீஸை தெளிவாக புரிந்த நிலையில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். புரிஞ்சா உங்களுக்கு? ஏதோ மேலோட்டமா தூரமா அங்க நின்று பார்த்துக்கிட்டு இருந்ததை அறிவிக்கவில்லை. புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள், நபி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், பிறகு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அதை எடுத்து ஏதாவது செய்திருக்க கூடாதா? நபி சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடுத்து விட்டான், நாம் ஏன் மக்களுக்கு மத்தியிலே அதை ஒரு பிரச்சனையாக்க வேண்டும்? இந்த அளவிற்கு நபியோடு உரையாடியதை தெளிவாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். பிறகு அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய மாணவர்கள் என்று அறிவிக்கும் பொழுது இதில் புரியாமல் அறிவித்தார்கள், விளங்காமல் அறிவித்தார்கள் என்பதற்கும் இடமில்லை. சரி, அடுத்து மூன்றாவது விஷயம், ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லிருக்கோம். ஒன்று, இந்த ஹதீஸ் பொய் என்று இட்டு கட்டப்பட்டது என்று கூறவே முடியாது. இரண்டாவது, புரியாமல் ஏதோ மறதியிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டார்கள், அல்லது தூரத்தில் இருந்து பார்த்த விஷயத்தை அவர்கள் வேறு ஒன்றாக புரிந்து கொண்டு சொல்லிவிட்டார்கள் என்பதற்கும் இடமில்லை. காரணம் என்ன? சில மாதங்களாக தான் நபியை பார்த்து, நபி சிரமப்படுவதை பார்த்து, நபி தன்னோடு பேசியதை பார்த்து, நபியோடு உரையாடி அத்தனை விஷயங்களையும் அவ்வளவு தெளிவாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ஆகவே இதிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சரியாக புரியவில்லை என்று சொல்வதற்கு அறவே இடமில்லை. மூன்றாவதாக, எப்போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது, நடந்திருக்கிறது என்பது உண்மை நிரூபணமாகிவிட்டதும், புரியுதா உங்களுக்கு? இதை கண்டிப்பா நீங்கள் நம்பியாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாருங்க, சூனியம் செய்யப்பட்டது என்பதை நம்புவது இது ஒரு ஈமானுடைய ஒரு பகுதி. இதே நேரத்தில் அவர்களுடைய கூற்றை பாருங்கள், நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று நம்புவதை குஃபுர் என்று சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப பிரச்சனை இங்க இருந்தா வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன் இதற்கு சண்டை போடுகிறோம்? எல்லாரும் கேட்கிறாங்க, இது ஒரு பிரச்சனையாக இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனை இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா இல்லையா? சூனியம் செய்யப்பட்டது. சூனியம் செய்யப்பட்டதை மறுப்பது குஃபுர். சூனியம் செய்யப்பட்டதை மறுப்பது மார்க்கத்தை விட்டு வெளியேறுவது. சூனியம் செய்யப்பட்டதை மறுப்பது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றை நிராகரிப்பது. உம்மத்துடைய இஜ்மா, இந்த உம்மத்துடைய மூத்தவர்கள் எதை ஒருமனதாக குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே ஏற்றுக்கொண்டார்களோ அதிலிருந்து வெளியேறுவது. எவன் அதிலிருந்து வெளியேறிவிட்டானோ அவன் மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிட்டான். சஹாபாக்களும் தாபிஈன்களும் எந்த ஒரு விஷயத்தில் மாற்று கருத்து கொள்ளவில்லையோ அந்த கருத்தை மறுப்பவன் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டான். சரி, எவ்வளவு ஹதீஸ் நூல் இருக்குங்க, இருக்கா இல்லையா? நூத்துக்கணக்கில் இருக்கு. ஒவ்வொரு நூலும், சில நூல்கள் பல நூறு பக்கங்களிலே, சில நூல்கள் பல ஆயிரம் பக்கங்களிலே, எங்கேயாவது ஒரு ஹதீஸ் நூல்ல, ஒரு சஹீஹான ஹதீஸ்ல, அல்லது ஏதாவது ஒரு செய்தியில, அறிவிப்பு தொடரே இல்லாத ஒரு செய்தியா கூட கொடுங்களேன், ஒரு சஹாபியோ ஒரு தாபியோ அல்லது ஒரு தபு தாபியோ சூனியத்தை மறுத்தார், சூனியம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னார் என்று ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, இருக்கிறதா என்றால் அறவே இல்லை. அதற்கு மாற்றமாக சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் தாபிஈன்கள் இருந்தார்கள். சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் தபு தாபிஈன்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஹதீஸ்களை அறிஞர்கள் அதே கொள்கையிலே நீடித்தார்கள். ஆகவேதான் தபு தாபிஈன்களுடைய காலத்திலே தோன்றிய முஹ்தஸிலா என்ற கூட்டம் தங்களது அறிவின் அடிப்படையில் மார்க்கத்தை ஏற்பது அல்லது மறுப்பது என்ற ஒரு கொள்கைக்கு வந்தபோது அவர்கள் பல விஷயங்களை ஆய்வு செய்கிறார்கள். அதில் ஒன்று சூனியத்தை மறுப்பது. நான் சொன்ன வார்த்தை விளங்குதா? விளங்குதா? கடைசியா என்ன வார்த்தை சொன்னேன் கரெக்டா கவனிச்சுங்க, சொல்லுங்க போகலாம். தபு தாபியினுடைய காலத்தில் ஒரு கூட்டம் உருவாகிறது. அவர்கள் லாஜிக்கை அளவுகோலாக வைத்து மார்க்க ஆதாரங்களை ஏற்பது மறுப்பது. அவர்கள்தான் இந்த சூனியத்தை மறுத்தார்கள். சஹாபாக்களில் ஒருவரும் சூனியத்தை மறுக்கவில்லை. அவர்களுடைய மாணவர்களாகிய தாபியின்களில் யாரும் மறுக்கவில்லை. அவர்களுடைய மாணவர்களாகிய தபு தாபியின்களில் யாரும் மறுக்கவில்லை. அவர்களெல்லாம் தவறான வழியில இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு விலகிய கூட்டம் அவர்களை தான் முஹ்தஸிலா. முஹ்தஸிலா என்றால் விலகியவர்கள். அது என்னமோ பெரிய உயர்ந்த பேருன்னு நினைச்சுக்காதீங்க. முஹ்தஸிலா என்றால் ஏதோ மதினால வாங்குற பட்டம் நினைச்சுக்காதீங்க. முஹ்தஸிலா என்றால் என்ன? பிரிந்தவர்கள். சஹாபாக்கள் தாபியின்களின் தபு தாபியங்களின் பாதையிலிருந்து பிரிந்து விலகி சென்றவர்கள். இது ஒரு வேடிக்கை பாருங்களேன். நாம் அவர்களுக்கு வைத்தது தாபியங்கள் தமிழ் தாபியங்கள், அவர்களுக்கு வைத்த பேர் என்ன? முஹ்தஸிலா. இப்ப சூப்பர் ஜோக் பாருங்க, அந்த முஹ்தஸிலாக்கள் அவர்களுக்கு வைத்துக்கிட்ட பேர் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அஸ்ஹாபு தௌஹீத், ஒரிஜினல் தௌஹீத்வாதிகள். எப்படி சூப்பரா வசூது பத்தீங்கள? முஹ்தஸிலாக்கள் அவங்களுக்கு வைத்துக் கொண்ட பேர் என்ன? தௌஹீத்வாதிகள். சஹாபாக்கள் தமிழ் தாபியங்கள் அவர்களுக்கு வைத்த பேர் என்ன? சஹாபாக்களின் வழியை விட்டு, தாபியங்களின் வழியை விட்டு, தமிழ் தாபியங்களின் வழியை விட்டு பிரிந்து விலகி சென்றவர்கள் என்று இவர்கள் பெயர் வைத்தார்கள். அவங்க வைத்த பேர் வச்சுக்கிட்டாங்க. கரெக்டா மேட்சாவது பாருங்க. சுபஹானல்லாஹ். சரி, அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கருத்தில் இருந்தார்கள் என்றால் நபி அந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தார்களா, அல்லது நபி இருந்த கருத்துக்கு குர்ஆன் இருந்த கருத்துக்கு மாற்றமாக சஹாபாக்கள் இருந்தார்களா? முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேல விளக்கமே தேவையில்லை, இந்த பயானே தேவையில்லை. முடிச்சு, டாபிக்கா முடிச்சு. புரியுதா இல்லையா? சஹாபாக்கள் எல்லாரும் சூனியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக. இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதையும் சொல்லிடுவோம் இன்ஷா. அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் அப்பாவி பாமர்களை ரொம்ப ஏமாத்துறாங்க. குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கு மாற்றமான கருத்தில் தான் எல்லா சஹாபாக்களும் இருந்தார்களா? தாபியங்கள் இருந்தார்களா? தபு தாபியங்கள் இருந்தார்களா? முடிவு பண்ணுங்க. இதை சொல்ல முடியுமா? அப்ப இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள் என்றால் சொன்னவர்கள் காஃபிராகி விடுவார்கள். முடிந்தது. எப்படி? ஷியாக்கள் என்ன சொன்னார்கள்? ஷியாக்கள் இத்னா அஷரியான ஒரு கூட்டம் இருக்கு. ஷியாக்கள் இஸ்னா அஷரியா, 12 இமாம்களை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபியுடைய மரணத்திற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் முர்த்ததாகிவிட்டார்கள். அப்ப அவங்களுடைய வாரிசா நீங்க, அவங்களுடைய வாரிசா நீங்க சொல்லுங்க. அல்லது ஹாரிஜியா என்று ஒரு கூட்டம், அலியோடு சண்டை போட்டவர்கள் ரழியல்லாஹு அன்ஹும், அவர்கள் என்ன சொன்னார்கள், அலி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுமா இன்னும் சஹாபாக்கள் யார் இருந்தாங்களோ எல்லாருமே காஃபிரா போயிட்டாங்க. அப்ப இருந்த அந்த பிரச்சனையில் இருந்த அத்தனை சஹாபாக்களையும் காஃபிர் என்று சொல்லிவிட்டார்கள். முடிஞ்சு. யார் காஃபிரானார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு பின் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆன் அவர்களது தொண்டைக்குள் இறங்காது, வில்லிலிருந்து அம்பு விலகுவதை போன்று அவர்கள் இஸ்லாமிலிருந்து விலகிக் கொண்டே செல்வார்கள். யாரை பற்றி சொன்னார்கள்? இந்த ஹாரிஜியாக்களை பற்றி தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எந்த ஒன்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இந்த வார்த்தையை கவனிங்க, நம்பிக்கை கொள்ளப்பட்டது என்பதற்கும் ஏற்கப்பட்டது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. புரியுதா? நம்பிக்கை கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று கபீல, இன்னொன்று ஆமன. ஒன்று நுகிர், இன்னொன்று நுக்மீனு. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் எந்த ஒன்று இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்று குர்ஆனால் மறுக்கப்பட்டதா? அப்ப குர்ஆனால் மறுக்கப்பட்டதை, ஹதீஸால் மறுக்கப்பட்டதை ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இருவேறு கருத்துக்கள் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இங்க ரெண்டு பாத்தில் ஒரு பாத்தில் கண்டிப்பா வரும். ரெண்டு இதுல இருந்து ரெண்டு ரிசல்ட் வரும். ரெண்டுமே பாத்தில் தான், ரெண்டுமே முரண்பாடு தான். ஒன்று என்ன, சஹாபாக்கள் வேண்டும் என்று செய்தார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அல்லது சஹாபாக்கள் மார்க்கத்தை புரியாமல் செய்து விட்டார்கள். ரெண்டுமே முடியாத ஒரு காரியம். புரிஞ்சுச்சா? சரி. அப்ப எனவே சஹாபாக்கள் இந்த சூனியம் உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அதுதான் சரியான கருத்து. முடிஞ்சா? தாபிஈன்கள் எதை உண்டு என்று ஏற்றுக்கொண்டார்களோ அதுதான் சரியான கருத்தாகிவிட்டது. தபு தாபிஈன்கள் எதை உண்டு என்று ஏற்றுக்கொண்டார்களோ மறுக்கவில்லையோ அதுதான் சரியான கருத்து என்று ஆகிவிட்டது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நீங்க கொடுங்க, முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து அவங்களுடைய மூன்று ஆட்சேபனைகளை அதை நம்ம சொல்லுவோம். சரியா? சரி. இப்ப இடையில ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை பிரிச்சு காட்டினேன். ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கை கொள்வது. பிரிச்சு சொன்னா சொன்னா இல்லையா? தங்க பேர் என்ன? உவைஸ். மஷாலா, ரொம்ப அழகான பெண். பிரதர் உவைஸ், இப்லீஸை நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இப்லீஸ மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா? மிஸ்டர் ஃபாசில், ஆர் யூ அக்செப்டிங் தேர் இஸ் இப்லீஸ் ஆர் நாட்? ஆர் யூ பிலீவிங் இன் இப்லீஸ்? நோ, தேர் இஸ் எ டிஃபரண்ட். இப்லீஸை நம்புகிறோமா? இப்லீஸ் என்று ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்கிறோமா? ஆனா முட்டாள்களா, இப்லீஸ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்கிறோம், அதற்கு என்ன பொருள் அல்ல? இபிலீசை நம்புகிறோம் என்று பொருள் அல்ல முட்டாளே. இபிலீசை ஈமான் கொள்வதற்கும் இபிலீஸ் என்று இருக்கிறான் என்று ஏற்பதற்கும் இடையில வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடைவெளி இருக்கிறது. அறிவாளிய மெத்தப்படித்த அறிவாளிய. இப்ப ஒரு மூமின் இப்லீஸ் என்று ஒருவன் இருக்கிறான், சூனியம் இருக்கிறது என்று சொல்வதற்கும் சூனியத்தை ஈமான் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் சூனியத்தை ஈமான் கொள்ளவில்லை. என்ன அஹமதுடைய ஒரு ஹதீஸை போட்டு வாட்ஸ்அப்ல அந்த லங்கத்தில் பத்திங்களா? என்ன ஆதாரம் பத்திங்களா? எங்களுக்கு சூனியத்தை நம்பி ஈமான் கொண்டவன் சொர்க்கம். அரபி எழுத மாட்டானவன், அரபி எழுதுனா புரிஞ்சுப்பாங்கல்ல மக்கள். அங்க ஹதீஸ்ல என்ன இருக்கு, லா யத்குலுல் ஜன்னத முஃமினும் பிஸ்ஸஹரின், சூனியத்தை ஈமான் கொண்டவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான் இருக்கு. இவங்க தமிழ்ல என்ன செய்றாங்க, சூனியத்தை நம்பிக்கை கொண்டவன், கரெக்ட், நம்பிக்கை கொண்டவன் தானே வருது, ஏற்றுக்கொண்டவன் தான் வருது. நாங்க சூனியத்தையா நம்புறோம், அல்லாஹ்வை நம்புறோம். சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் எப்படி பாம்புன்னு ஒரு விஷப்பொருள் இருக்குதோ, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மலக்கு என்று ஒரு நல்ல படைப்பு இருக்கிறதோ, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் சைத்தான் என்று ஒரு தீய படைப்பு இருக்கிறதோ, அது போன்று அல்லாஹ் படைத்த படைப்புகளில் சூனியம் என்று ஒரு தீமை இருக்கிறது. அதை ஏத்துக்கிறோம், அதை நம்புறோமா கிடையாது. நம்புறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோம், இபிலீஸை நிராகரிக்கிறோம். முஷ்ரிக்குகள் சைத்தானை நம்பிக்கை கொள்கிறார்கள், தாகூத்தை நம்பிக்கை கொள்கிறார்கள், அல்லாஹுவை நிராகரிக்கிறார்கள். ஃபாசில் புரியுதா? நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம், இபிலீஸை நிராகரிக்கிறோம். முஷ்ரிக்குகள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், இபிலீஸை ஈமான் கொள்கிறார்கள். என்ன விளக்கம்? நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம், அல்லாஹ்வை ரப் என்று ஏற்றுக்கொள்கிறோம், சரியா, அல்லாஹ்வை படைத்தவனாக ஏற்றுக்கொள்கிறோம், அவனுக்கு வழிபாடு செய்கிறோம், அவனிடத்திலே பிரார்த்திக்கிறோம். இபிலீஸை நிராகரிக்கிறோம், அவன் ஒரு அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன் என்று கூறுகிறோம், எனவே அவனுக்கு நம்ம வழிபாடு செய்ய மாட்டோம், ஏன்னா அவனை ஈமான் கொள்ளவில்லை. முஷ்ரிக்குகள் அல்லாவை நிராகரிக்கிறார்கள், எனவே அல்லாவுக்கு வழிபாடு செய்வதில்லை. அவர்கள் இபிலீஸை நம்பிக்கை ஈமான் கொள்கிறார்கள், எனவே இபிலீஸுக்கு வழிபாடு செய்கிறார்கள். புரியுதா? அப்ப அந்த ஹதீஸிலே சூனியத்தை ஈமான் கொண்டவன் என்று வந்திருக்கிறது. என்ன அர்த்தம்? அந்த சூனியத்தை ஈமான் கொண்டவன் என்றால் அந்த சூனியத்தில் இன்வால்வ், சம்பந்தப்படக்கூடியவன், அந்த சூனியத்தை செய்யக்கூடியவன், அந்த சூனியத்தை கொண்டு ஒரு காரியத்தை ஆகும்படியாக, ஒரு காரியத்தை அதாவது கெடுக்கும்படியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஒரு மனிதன், அந்த சூனியத்தை நாடக்கூடியவன். புரியுதா? அவனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்படி சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு. அந்த மூமின் புரியுதுங்களா, நம்பிக்கை கொண்டவன். ஈமான் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு அடுத்தது ஈமான் என்றால் என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொள்வது. எப்படி? இந்த சூனியம் இது ஒரு பெரிய ஆற்றல் உள்ளது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி இது நடத்த, இது வந்து செய்யக்கூடியது. எப்படி மூமின்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார்களோ அது போன்று சூனியத்திடத்தில் அவன் உதவி தேடுகிறான். இப்போ ஒரு முஷ்ரிக் இருக்கானே, அவன் யார்கிட்ட உதவி கேட்கிறான், துவா கேட்கிறான், சிறைட்ட துவா கேட்கிறான், இபிலீஸ்ட்ட துவா கேட்கிறான், சைத்தானை அழைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சைத்தானை அழைக்கிறார்கள். இன் யதுஊன இல்லா இனாதா வஇன் யதுஊன இல்லா ஷைத்தான மரீதா. முஷ்ரிக்குகள் யாரை வணங்குகிறார்கள்? சைத்தானை வணங்குகிறார்கள். அப்ப அதன் நாடுறான் தீயவண்ணம். ஏன்? அவன் அதை ஈமான் கொண்டிருக்கிறான். நாம் அதை நிராகரிக்கிறோம். இதை நிராகரிக்கிறோம், அந்த சைத்தானை நிராகரிக்கிறோம், அந்த சைத்தானுடைய செயலாகிய சூனியத்தை நிராகரிக்கிறோம். அப்ப சூனியத்தை நிராகரிக்கிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம் அல்ல? எப்படி சைத்தானை நிராகரிக்கிறோம், இபிலீஸை நிராகரிக்கிறோம் என்பதற்கு இபிலீஸ் என்று ஒருவன் இல்லை என்பதா பொருள் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்கிறான், யார் தாகூத்தை சைத்தானை நிராகரித்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டானோ, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டானோ, அவன் பலமான கயிற்றை பலமான வளையத்தை பற்றி பிடித்துக் கொண்டான். அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்க, சைத்தானை நிராகரிக்க வேண்டும். சைத்தான் ஒருத்தன் கிடையவே கிடையாது. இது அறிவாளித்தனமா? இதா நிராகரிக்கிறது? புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? நிராகரிப்பது என்றால் என்ன? அதை வழிபாடு செய்யாது, அது கிட்ட நெருங்காது, அது அங்க செல்லாது, அங்க போவாது, அதனை சம்பந்தப்படாது. புரிஞ்சு? அதே போலதான் இந்த ஹதீஸ் இருக்குது, சூனியத்தை ஈமான் கொள்பவன் என்றால் என்ன அர்த்தம்? அதை செய்பவன், அதில் ஈடுபடக்கூடியவன். அவனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்களே தவிர, சூனியம் என்று ஒன்று உள்ளது என்பதை நம்பக்கூடியவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை இந்த ஹதீஸ் அறவே தொடவில்லை. இந்த ஹதீஸ் அதை பற்றி பேசவே இல்லை. புரிஞ்சுங்களா? இப்ப வித்தியாசம், இவங்களுடைய மடத்தனத்தினுடைய உச்சம் என்னன்னு சொன்னா, ஆராய்ச்சிங்கிற பேர்ல அறிவுங்கிற பேர்ல மணிகணக்கா உளறுனா அது பெரிய ஒரு விளக்கமாகவும் ரொம்ப பெரிய ஒரு தீர்க்கமான ஒரு புரிதலாகவும் ஆகிவிடுமா? என்ன சொல்கிறார்கள்? மூன்று விஷயங்களை முதல்ல அடிப்படையா எடுத்து வைக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் ரமதான்ல பேசினாங்கல்ல, அதுல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரமதான்ல ரெண்டு டிவிடி அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க, அதுல ரெண்டாவது டிவிடியில் உள்ள விஷயங்களை தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். முதல் டிவிடியில் உள்ள விஷயத்த போன அமர்வுல நம்ம பேசிட்டோம். இந்த ரெண்டாவது டிவிடியில் அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, சூனியத்தை நம்ம மறுக்கிறதுக்கும் இந்த ஹதீஸ் பொய் என்று மறுக்கிறதுக்கும், இந்த ஹதீஸ் புகாரில வரப்பட்ட இந்த ஹதீஸ் இருக்குது பொய் இட்டு கட்டப்பட்டது இப்படியே ஓப்பனா என்று நாங்கள் மறுக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, ஒன்று சூனியம் நபிக்கு செய்யப்பட்டது என்ற செய்தி இது குரானோடு முரண்படுகிறது. இரண்டாவது நபியினுடைய நுபுவத் ரிசாலத் அந்த நபித்துவ தகுதியிலே இது சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. மூன்றாவது குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட விஷயத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்ன ஆர்வம் பாருங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆர்வத்தை இந்த ஆர்வத்தை யாருக்கும் கொடுத்துருவாங்க. சரிங்க, இப்ப முதல் விஷயம் குர்ஆனோடு முரண்படுகிறது. இது இந்த ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படுகிறது என்றால் அதுக்கு அவங்க என்ன ஆதாரம் சொல்றாங்க? இதுதான் முந்திய அமர்வுல சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது وَقَالَ الظَّالِمُونَ إِن تَتَّبِعُونَ إِلَّا رَجُلًا مَسْحُورًا, சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். சரியா, கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி இருக்க நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று சொல்வது அநியாயமான ஒரு செயல், சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள். அப்ப இந்த ஹதீஸ் குர்ஆனோட முரண்படுது. அப்ப இதுக்கு நம்ம முதல் பதில் என்ன சொன்னோம்? இந்த ஆயத்தை சஹாபாக்கள் தெரிந்திருந்தார்களா இல்லையா? சரி, யாருக்குமே தெரியாம போயிருச்சா என்றால் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. தாபியங்களுக்கு அவர்களுக்கும் அந்த வாதி சொல்ல முடியாது. அடுத்து தமிழ் தாபியங்கள் ஹதீஸ்கள் அறிஞர்கள் இப்படி யார் மேல கொண்டு போய் இந்த ஆட்சேபனையை வைத்தாலும் இந்த ஆயத்தினுடைய கருத்து தெரியாமலேயே இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள் என்ற ஆட்சேபனையை எங்கேயாவது நியாயப்படுத்த முடியுமான்னு சொன்னா நியாயப்படுத்தவே முடியாது. முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆயத்தோட இந்த ஹதீஸ் முரண்படுது, புரியுதா இல்லையா என்ற செய்தி அபுபக்கருக்கு புரியல, உமருக்கு புரியல, உஸ்மானுக்கு புரியல, அலிக்கு புரியல, ஆயிஷா ஹப்சா இப்படி எந்த சஹாபிக்குமே புரியலங்க. அடுத்து வந்த தாபிஈன்களுக்கும் புரியல, தபிஈ தாபிஈன்களுக்கும் புரியல, ஹதீஸ்களை அறிஞர்களுக்கும் புரியலன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு புரியாத ஒரு விளக்கம் மார்க்கமா இருக்கத்தான் முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. சரி, அப்ப என்ன நம்ம விளங்குறோம்? கண்டிப்பா இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது. இந்த ஹதீஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? குர்ஆனுக்கு முரண்படாது. முரண்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் விளங்கி இருப்பார்கள். அது ஒரு சஹீஹான ஹதீஸாகவே இருந்திருக்க முடியாது. சரியா, அது சஹீஹுல் புகாரி என்று இந்த சஹீஹான கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. அப்ப கண்டிப்பாக இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படவே முரண்படாது. நீங்க நம்ம இன்ஷால்லாஹ் நீங்க அதுக்குன்னு போய் காசு செலவு பண்ணாதீங்க. அதுல ஒரு 50 டிவிடி வித்துற போது நம்மளே உங்களுக்கு அந்த கிளிப்பை இன்ஷால்லாஹ் அமானிதமா போட்டு காட்டிடுறோம். இந்த வார்த்தை அவங்க பேசும் பொழுது அல்லாஹு தஆலா பாருங்க சத்தியத்தை எப்படி அவர்கள் வாயால வர வைக்கிறான்னு சொல்லிட்டு, அவர்களை அறியாமலேயே அவர் அறியாமலேயே அவர் இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது அதற்கு விளக்கமா அவரே சொல்லிக்கிட்டு வராரு பாருங்க. அவருக்கே புரியல, அப்படியே அழகா சொல்றாரு. அதான் பதில விஷயம் என்ன? அதான் பதில என்ன சொல்றாருன்னு சொன்னா பாருங்க, காஃபிர்கள் ரசுல்லா மேல ரெண்டு ஆட்சேபணம் பண்ணாங்க. எப்ப ஆட்சேபணம் பண்ணாங்க? என்ன ஆட்சேபணம் பண்ணாங்க? இந்த மாதிரி மறைவான விஷயங்களை சொல்றாரு அவரு. சொர்க்கத்தை சொல்றாரு, நரகத்தை சொல்றாரு, அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு. என்ன இவருக்கு யாராவது சூனியம் வைத்து இவர் உளர்றாரோ? என்பதாக அவர்கள் பேசினார்கள். இதுதாங்க நம்ம பதில முடிச்சு புரிச்சா? யாருக்கும் விளங்குச்சா விளங்கலையா? என்னன்னு சொன்னா நம்மளும் இதைத்தான் சொல்றோம் அப்பா. நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹு தஆலா காஃபிர்கள் நபியை சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொன்னார்கள் அல்லவா? எதை வைத்து சொன்னார்கள்? நபி பேசக்கூடிய வஹியை, நபி அறிவிப்போன அமர்வுல நம்ம இதை தெளிவா சொல்லியிருக்கிறோம். நபி அறிவிக்கக்கூடிய அந்த செய்திகள் இருக்கிறது அல்லவா, இது சூனியத்தால் அவர் உளரக்கூடிய உளரலோ? அவருக்கு ஏதாவது யாராவது சூனியம் செஞ்சு அவர் இந்த மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரோ? இந்த குர்ஆன் என்பது இது ஒரு சூனியமாக இருக்குமோ? இது ஒரு சூனிய வார்த்தையோ என்பதாக அவர்கள் வஹியினுடைய விஷயத்தில் ஆட்சேபனை செய்தார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இவரை சூனியம், இவருடைய வஹியை சூனியம் என்று, இவர் சூனியம் செய்யப்பட்டவர், இவர் அறிவிக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்பவர்களை அல்லாஹ் அநியாயக்காரன்னு சொல்றான். நம்ம எதுல சொல்லல? வஹியின் விஷயத்தில் சொல்லவில்லை. எதுல சொல்லல? நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று ஆயிஷா அறிவிக்கிறது, எல்லாம் அறிவிக்கக்கூடிய அதிசய எதுல? அவர்களுடைய உடலில் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளில் சுக நல அந்த நோய் நொடிகளில் அங்கே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எதுல அல்ல? எதுல அல்ல? வஹி சம்பந்தப்பட்டதில் அல்ல. முடிஞ்சு பிரச்சனை. நீங்க சொன்னதிலேயே உங்களுக்கு பதில் இருக்கு. தெளிவா இதை அவர் சொல்றார். காஃபிர்கள் நபியை இந்த சூனியக்காரர்கள் என்று சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயங்களை சொல்றாங்க. அது கரெக்டா சொல்லிட்டே வர்றார். இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க. அப்ப அவர்கள் இப்படி சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. அதானே நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் அல்ல அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறானே தவிர எதல்ல? அவர்களுடைய உடல் ரீதியில் நோய் உண்டாக்குவதற்காக அவர்களுடைய அந்த ஞாபக சக்தியிலே அவர்களுக்கு மறதியை ஏற்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட அந்த சூனியத்தை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லவே இல்லை. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவர் இதையும் சொல்றாரு. அந்த ஆயத்து இந்த ஹதீஸை பத்தி பேசல, ஆனா நம்ம இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி குழப்பத்தை பாருங்க, தடுமாற்றத்தை பாருங்க. அடிப்படையே என்ன? ஹதீஸை மறுக்கிறதுக்கே இந்த ஆயத்துக்குறாப்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்து நம்ம ஏற்கனவே போன அமர்வுல சொல்லி கொண்டு வந்தோம். இந்த ஆயத்து மக்கால இறங்கின ஆயத்து. சம்பவம் மதினால நடந்தது. சம்பவம் எங்க வந்தது? மதினால நடந்தது. அப்ப ஒரு பொய் ஒரு குழப்பத்தை சொல்லிவிட்டு தடுமாறி தடுமாறி பல்ட்டி அடிச்சு பல்ட்டி அடிச்சு சப்ப கட்டு கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அப்ப குர்ஆனோடு இது முரண்படுறதுக்கு இந்த ஹதீஸுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க இவங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதோடு சேர்த்து, அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்ற விஷயத்திலே சந்தேகம் ஏற்பட்டுவிடும். எதுல சந்தேகத்துக்கே வழி இல்லையோ அதுல எப்படிங்க சந்தேகம் வரும்? இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது 15வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன், முடிச்சிருவோம். நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம். சரியா? அப்ப நபிக்கு சூனியம் செய்யப்பட்டு ஏற்பட்ட அந்த ஞாபக மறதி, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருக்க, இதோட 3வது தடவை சொல்றேன் ஞாபக மறதிங்கிற வார்த்தையை. ஏன்னா இதை வச்சு அடுத்து இதுக்கே தனியா ஒரு மணி நேரம் நம்ம பேசணும். நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே பாதுகாப்போம்னு நல்லா சொல்லிட்டான். எனவே நபி அதை மறக்க முடியுமா? அதிலே ஏதாவது அவர்கள் தவறு செய்ய முடியுமா? முடியாது. அடுத்து பாருங்க, முதல்ல சொன்னது 15:9, அடுத்து 75வது அத்தியாயம் சூரத்துல் கியாமால 15:16, லா துஹர்ரிக் பிஹி லிஸானக, நபியே உங்களது நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம். ஜிப்ரீல் ஓதும் போது கீப் சைலண்ட், கீப் குவைட், கேளுங்க. லிதஜல பிஹி, அவசரமா நீங்க ஓதுன்னு நினைக்காதீங்க. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த வேதத்தை ஜிப்ரீல் ஓதுகின்ற இந்த வகையை உங்களது உள்ளத்திலே நாம் ஒன்று சேர்ப்போம், உங்களை நாம் ஓத வைப்போம். எப்படி ஜிப்ரீல் ஓதினாரோ அதுபோன்று உங்களை திருத்தமாக நாம் ஓத வைப்போம். சூரத்துல் ஆலாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சனுக்ரிஉக ஃபலா தன்ஸா இல்லா மாஷா அல்லாஹ். நபியே, நாம் உம்மை ஓத வைப்போம், நீ மறக்கவே மாட்டீர். அல்லாஹ் எதை மறக்க வேண்டும் என்று நாடினானோ அதை தவிர முடிந்தது. அப்ப நபிக்கு சூனியம் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட மறதி வகையிலே பாதிக்கும் என்று சொல்வது, உண்மையில் எவனுடைய உள்ளத்தில் வகையிலே சந்தேகம் இருக்கிறதோ அந்த முட்டாளை தவிர, அந்த ஜாஹிலை தவிர, அந்த ஜிந்துக்கை தவிர வேறு யாரும் சொல்லவே மாட்டான். யாருக்கு இந்த வகையில ஏற்கனவே உள்ளத்தில் நிஃபாக் நயவஞ்சகத்தின் சந்தேகம் இருக்குமோ அவன்தான் பேசுவானே தவிர, குர்ஆனையும் நபியையும் நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின் நபிக்கு இருக்கின்ற நபிக்கு ஏற்பட்ட மறதியால் குர்ஆனின் நம்பகத்தன்மையிலே களங்கம் ஏற்படும் என்று சொல்லவே மாட்டான். கவனத்தில் வச்சுக்கிட்டே வாங்க. அடுத்து 41வது அத்தியாயத்தில் 41-42 வசனம், இந்த வேதத்தை நிராகரித்தவர்கள், இந்த வேதம் அவர்களிடம் வந்தபோது அல்லாஹ் சொல்றான் பாயிண்ட், வஇன்னஹு லகிதாபுன் அஸீஸ், வலுமிக்க வேதம் இது, யாரும் எதிர்க்க முடியாத வேதம் இது, லா யத்தீஹில் பாத்தில், போய் இந்த வேதத்தில் கலக்க முடியாது, வர முடியாது, மின் பைனி யதைஹி, இதற்கு முன்னால் இருந்தும், வலா மின் கல்ஃபிஹி, இதற்கு பின்னால் இருந்தும், தன்ஜீலும் மின் ஹகீமின் ஹமீத், புகழுக்குரிய ஞானமுள்ள இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம். அப்ப இதுல நபிக்கோ அல்லது நபிக்கு பின்னால் வேறு எந்த வகையிலோ குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நபியினுடைய மறதியால் கவனமா கேளுங்க, முடிக்கணும் நம்ம, நபியினுடைய மறதியால் வகையிலே சந்தேகம் ஏற்படும் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. சரிங்க, இப்ப அடுத்த பிரச்சனை, இதை கடைசி அந்த இரண்டாவது தீவியினுடைய முதல் பயானுடைய கடைசியில ரொம்ப விரிவா பேசுறாங்க, ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாரெல்லாம் நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் நபியை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட பழி, யார் மேல எடுத்துங்க, அப்படியே இமாம் புகாரிலிருந்து, தாபியங்கள்ல இருந்து, உருவால இருந்து, ஆயிஷால இருந்து, எல்லாரும் உடனே இதை சொல்லி முடிச்சுட்டு பாருங்க, நம்ம நபியை இந்த ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம் தெரியுமா, நபி பைத்தியக்காரன் என்று மற்றவங்க சொல்றதா மறுத்து சொல்றானா இல்லையா, அந்த ஆயத்தெல்லாம் வரிசையா நம்பர் ஓதிக்கிட்டே இருக்கிறான். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபியை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். எப்படி சொன்னா என்ன, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்ப நானு அவர் சொல்றாரு, அவர் இவர் வந்து இவருடைய பொருளை தெரியாம எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இவர் சொல்ல, இன்னொருத்தர் பிஜே இந்த மாதிரி இவருடைய பொருளை திருடிக்கிட்டாருன்னு சொல்றாரு, ஒன்றை செய்தார்கள் செய்யாமல் செய்தார்கள் என்று ஒருத்தருடைய நிலை இருக்கும், ஆனால் அது என்ன நிலை, அது என்ன நிலை, அவர் சொல்ற வார்த்தை அது ஒரு பைத்திய நிலை, அது ஒரு மனநோயுடைய நிலை. அப்ப மனநோயுடைய நிலை சொல்லுங்க அல்லது பைத்தியம் சொல்லுங்க, ரெண்டும் ஒண்ணுதானே. அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எந்த கேட்டகரியில கொண்டு போய் வைக்கிறாரு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், குஃபார்களுடைய கேட்டகரியிலே, நபியை காஃபிர்கள் என்று சொன்ன, நபியை பைத்தியக்காரர்கள் என்று சொன்ன காஃபிர்களுடைய பட்டியலிலே கொண்டு போய் வைக்கிறார். அப்படித்தான் வரும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், முன்னாடி உள்ளவங்க ஹதீஸை எடுத்து பார்க்க மாட்டாங்க, அரபியை எடுத்து பார்க்க மாட்டாங்கிற அந்த நெஞ்சு துணிவுல எவ்வளவு வரம்பு மீறிய பேச்சு இது. எங்கேயாவது ஹதீஸ்ல மனநோயின் வந்திருக்குதா, ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்திருப்பார்கள், செய்தேனோ என்று எண்ணுவார்கள். மறதி, நபிமார்களுக்கு மறதி இருக்கும், மறதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டவன் அல்லாஹ் ஒருவன் தான். சுப்ஹான அல்லதீ லா யதில்லு இன்ன ரப்பி லா யதில்லு வலா யன்ஸா, என் இறைவன் அவன் வழி தவற மாட்டான், அவன் மறக்க மாட்டான்.
உமாக்கான ரப்புக்க நசியா, நபியே உமது இறைவன் மறக்கக்கூடியவன் அல்ல. மனிதர்கள் என்றால் என்ன இருக்குங்க? கண்டிப்பா சரி, நீங்க சொல்லுங்க, ரசூலுல்லா மறக்கலன்னு சொல்றீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்திருக்கிறார்கள், தொழுகையினுடைய ரக்காத்தை மறந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் நினைவூட்டி இருக்கிறார்கள். சில நேரங்களிலே குர்ஆனுடைய வசனத்தை ஓதி கொண்டிருக்கும் பொழுது நின்றிருக்கிறார்கள். எனக்கு பின்னால் நீ இருக்கவில்லையா? நீ எனக்கு எடுத்துக் கொடுத்திருக்கலாம் அல்லவா? அந்த இடத்துல ஓதும் போது ஞாபகம் வரும். அப்ப மறப்பது என்பது இது ஒரு மனநோயும் அல்ல, பைத்தியமும் அல்ல. மறதியை ஒருவன் பைத்தியம் என்றோ மனநோய் என்று சொன்னா அவன் தான் பைத்தியம், அவன் தான் மனநோயாளி. யாராவது சொல்லுவாங்களாங்க மறதி என்றால்? சரிங்க, ஒருத்தருக்கு அது 6 மாசமா மறதி இருக்கலாமா? எத்தனை மாசமா இருந்தா என்ன மறதி? நோய் என்பது 6 மாசமும் இருக்கலாம், 6 வருஷமும் இருக்கலாம். முடியுமா முடியாதா? உடலிலே பலவீனம் ஏற்பட்டால், உடலிலே பலவீனம் ஏற்பட்டால் அந்த பலவீனம் இருக்கின்றவரை என்ன இருக்கும்? ஞாபக மறதி இருக்கும். அறிவால் ஒன்றை தீர்க்கமாக திடமாக நினைவில் வைத்திருக்க முடியாது. அந்த நபிக்கு செய்யப்பட்ட சூனியத்தால் அந்த பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுவும் எந்த வகையில் தான் ஏற்பட்டது? அவர்களுடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்தார்களா சேராமல் சேர்ந்ததாக நினைத்துக் கொள்வார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன அதுலேயும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் எப்படி இருந்துச்சு? சேர்ந்துட்டு சேரலன்னு நினைச்சிருந்தா பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்காதா? தொழுகை நடத்திய விஷயங்களிலே சேராமல் சேர்ந்தே நினைப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப மறதி என்பது மனநோய் அல்ல, மறதி என்பது பைத்தியம் அல்ல. எனவே இது நபித்துவத்தின் அந்த தகுதியை குறைக்கக்கூடியது கிடையாது. வஹி பாதுகாக்கப்பட்டது என்பதில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதும் கிடையாது. புரிஞ்சுங்களா? சரி, இன்ஷால்லா அடுத்த அமர்வுல நம்ம மிச்சத்தை தொடருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய வேதத்தை சரியாக ஓதுவதற்கும் விளங்குவதற்கும் புரிவதற்கும் புரிய வைப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.